எங்கள் மத்திலே எழுந்தருளிகிறவரே, எங்கள் மத்திலே உலாவி வருகிறவரே, உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம், உங்களுக்கு கனத்தை செலுத்துகிறோம், உங்களுக்கு துதியை செலுத்துகிறோம். எல்லாம் உங்களுக்கு உண்டாவதாக, எல்லாம் உங்களுக்கு உரித்தாவதாக, எங்களுக்கல்ல கட்டாவே எங்களுக்கல்ல, எல்லா மகிமையும் இயேசுவுக்கே, எல்லா மகத்துவமும் இயேசுவுக்கே, எல்லா புகழும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மேய்ப்பர்களோடு சேர்ந்து, ராஜாக்களோடு சேர்ந்து ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் அப்பா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, கனம் உண்டாவதாக, மாட்சிமை உண்டாவதாக. உங்களை துதித்து கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காய் வந்து இந்த பிறந்த நாளை, நீர் எங்களுக்காய் வந்து இந்த பூமியிலே பிறந்த இந்த நாளை கொண்டாடவும் காணவும் தந்த பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரேயனாய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இயேசு பிறந்த நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு பிறந்த நாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள் இல்லையா? தயவு செய்து எல்லாரும் உட்காருங்க. அங்கங்க நின்னீங்கன்னு கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாரும் வந்து சீட் இருக்கிறது, தயவு செய்து முன்னுக்கு வந்து உட்காருங்க. தயவு செய்து எல்லாரும் அங்கங்க சீட் எடுத்துருங்க, அங்கங்க நிக்காதீங்க பிளீஸ். எல்லாரும் வந்து உட்காருங்க. வாங்க, வாங்க. இப்படி நின்னீங்கன்னு சொல்லி வாங்க, எல்லாரும் வந்து இருங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பிறந்த நாள் நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இயேசு பிறந்த நாள், இயேசு ஏன் பிறந்தார்னு சொல்லி கேட்டா நாம் பலவற்றை வேதத்திலிருந்து சொல்லலாம். இந்த வேதத்திலிருந்து இயேசு எதற்காக பிறந்தார், இயேசு ஏன் பிறந்தார்னு சொல்லி கேட்டால் இதிலே அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு முழுத்திலும் அருமையாக பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து அருமையாக டிராமாக்களை செய்து முடித்தார்கள். அதுல எனக்கு என்னுடைய செய்திக்கும் அது ஏற்றதாக இருக்கிறது. அதனாலே அவர்கள் எல்லாருக்கும் ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி பிள்ளைகளுக்கு மாத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா செய்தார்கள் பாருங்க. கேட்பதற்கு பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு ஏன் பிறந்தார்? உலகத்துல வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே தேவன் வந்தாராம். இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே, வழி தெரியாமல் தப்பித்திருந்த என்னையும் உன்னையும் திரும்ப தேவன் என்ன செய்தார் தெரியுமா? தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டி பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக சொல்லுகிறார்கள் தெய்வம் மனுஷர் என்று சொல்லி, மனுஷர்கள் வந்து தெய்வமாகலாம் சொல்லி புலம்புகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மனுஷன் தெய்வமாக மாற முடியாது, ஆனால் தெய்வமாகிய இயேசு மனுஷராக மாற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறார்கள் மனுஷன் தெய்வமாகலாம், நிறுத்தி காட்டுங்க ஐயா. அநேகத்தை நம்முடைய வாயினாலே சொல்லிவிட்டு கடந்து செல்லலாம் அர்த்தமில்லாத காரியங்களை, ஆனால் ஒரு மனிதன் தெய்வமாக மாறவே மாற முடியாது. ஆனால் தெய்வம் மனுஷனாகிய மாறின அந்த நாள் இந்த கிறிஸ்மஸ் ஆகும். ஹல்லேலூயா. அந்த நாள் அது கிறிஸ்மஸ் ஆகும். அது அநேகருக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது, அநேகருக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது, அது அநேகருக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாக மாறியது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு இயேசு வந்திராவிட்டால் என்னுடைய வாழ்க்கை இருண்டு போயிருந்திருக்கும். இருண்ட வாழ்க்கை என்று சொன்னால் அநேகருக்கு விளங்காது. ஆனால் நான் சொல்லுகிறேன் கேளுங்கள், சமாதானம் அற்ற வாழ்வு அது ஒரு இருண்ட வாழ்வாகும். சந்தோஷமற்றொரு வாழ்வு அது இருண்டொரு வாழ்வாகும். இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக சந்தோஷமாக வாழுகிறவர்கள் போல் நாம் காட்சி அளிக்கலாம், ஆனால் அந்த ஆண்டவர் வந்த நாளிலே அநேக லைட்டுகளை போட்டு நட்சத்திரங்களை போட்டு எல்லாம் சந்தோஷமா வாழுகிற இந்த நாளிலே எத்தனை பேருடைய இருதயம் இருட்டாகவே இருக்கிறது தெரியுமா? இருண்டு போயிருக்கிறதப்பா. ஆனால் வெளியிலே நாம் சிரித்துக் கொண்டு இருக்கிறோம், வெளியிலே நாம் நாலு காரியம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து வந்தது என்னையும் உன்னையும் சந்தோஷமாக வாழ்த்தி நடத்துவதற்கே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவருக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இயேசு உயிர்த்திருக்கிறார், அதனாலே உயிர்த்த நாளை கொண்டாடுகிறோம். இயேசு மரித்திருக்கிறார், அதற்கு நாம் மரித்த நாளையும் கொண்டாடுகிறோம். இந்த உலகத்திலே பிறந்த நாள், மரித்த நாள், உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற ஒரே ஒரு நபராக இருந்தால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த ஒரு நபரும் இருக்கவே இருக்க முடியாது என்பது சத்தியமாகும். அதை மாற்றவே முடியாது. பாருங்க, இன்னைக்கு அநேக பொலிட்டிக்கல்ஸ் இருக்கிறாங்க, எழுந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் லிங்கம் அமெரிக்கா தேசத்தின் முதலாவது பிரதிநிதியாக இருந்தாலும் அவருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாட ஒருவரும் கிடையாது. மகாத்மா காந்தி இந்தியா தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்திருந்தாலும், பெரிய ஒரு சமாதானத்தை கொண்டு வந்திருந்தால் அவருக்கு பிறந்த நாள் கிடையாது, இறந்த நாள் கிடையாது, உயிர்த்தெழுந்த நாளும் கிடையாது. மகா அலெக்சாண்டர் அநேக தேசத்தை ஆண்டவர் ராஜாவாக இருந்தாலும் அவருடைய பெயர் இன்றைக்கு அங்கங்கே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் பிறந்த நாள், இறந்த நாள், உயிர்த்தெழுந்த நாள், இவைகளை எவராலும் மாற்றவே மாற்ற முடியாது. ஹல்லேலூயா! இவைகள் சத்திய பிரமாணங்கள், இவைகள் சத்தியம், இவைகளை மாற்ற முடியாது. இன்றைக்கு இயேசு இருக்கிறார் என்பதற்கு இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிற நீ சாட்சி என்பதை மறந்து விடாதே. ஏன் தெரியுமா இன்றைக்கு நாம் ஏன் வந்திருக்கிறோம்? இயேசுவுக்கு பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறோம். இயேசு உயிரோடு இருந்தால்தான் ஒருவருக்கு பிறந்த நாள் கொண்டாட முடியும், இல்லையா? ஓமா, மரித்த யாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆகையினாலே இந்த மண்டபத்தில் இருக்கிற நீ தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்துவனுடைய வாழ்வை நீ அங்கீகரிக்கிறாய் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு உலகம் ஆரோகோரமாக கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறது. ரோட்டு முழுத்திலும் லைட் போட்டிருக்கிறார்கள். சில மார்க்கெட்டுக்கு போனால் லைட் எல்லாம் பலபலன்று எரியுது பாருங்க. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்ததினாலே சரித்திரத்தை ரெண்டாக புரித்து வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்பதை மாற்ற முடியாத ஒரு சரித்திரம். இவை எவரும் மாற்ற முடியாது. ஆனால் புரிக்கப்பட்டது யாருடாக? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சரித்திரம் ரெண்டாக புரிக்கப்பட்டது என்பதை நாம் மறுத்துவிடவே கூடாது. இத்தனை வருஷம் நூற்றாண்டு காலத்திலே சரித்திரத்தை புரிப்பதற்கு ஒருவரும் பிறக்கலையா, வாழலையா, ஆச்சரியமான காரியங்களை செய்யலையா, புரட்சியான காரியங்களை செய்யலையா? ஆனாலும் கிறிஸ்து ஒருவரே சரித்திரத்தை புரிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாதப்பா. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அது தற்செயலாக நடந்தது ஒன்று அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நேற்றோ முந்தினாலோ நடந்தது ஒன்று அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நான் கவனித்து பார்க்கிற பொழுது இயேசுவின் பிறப்பில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் தீர்க்க தரிசனங்களாலே நிறைக்கப்பட்டது ஒன்று ஆகும். இந்த வேதத்திலே முற்பகுதிகளில் எழுதப்பட்டவைகள் வேதத்தின் பிற்பகுதிகளிலே நிறைவேறுகிறது. அதுவே கிறிஸ்துமஸ் ஆகும். இந்த வேதம் நேற்று இன்று அல்லாமட்டால் நான் பிறந்த பொழுது நீ பிறந்த பொழுது எழுதப்பட்டவைகள் அல்ல. இது சரித்திரம் வாழ்ந்தவைகள், இவைகள் நூற்றாண்டு வாழ்ந்தவைகள். ஆனால் வேதத்தின் ஆரம்பத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எழுதப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தைகள் வேதத்தின் கடைசி பகுதிகளிலே நிறைவேறுகிறது. ஆச்சரியமானவைகள். ஆகையினாலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு தச்சைகளாக ஒன்று நடந்தவைகள் அல்ல. கிறிஸ்து எங்கே பிறப்பார், கிறிஸ்து யாரிடத்தில் பிறப்பார், கிறிஸ்து எந்த தேசத்திலே எந்த கிராமத்திலே பிறப்பார், அவருக்கு என்ன பெயரிடப்பட வேண்டும் என்பது எல்லாம் முன்பதாகவே முற்கூட்டியே சொல்லப்பட்டவைகள். அவைகள் ஒன்றும் பிசகாமல் வேதத்திலே நிறைவேறியது என்பதை நாம் மறுக்க முடியாது. நீ நினைத்தாலும் அதை மறைக்க முடியாது. திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 2:5-6 வாசியுங்கள். நான் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒப்புவித்து காட்டிவித்து சில முக்கிய காரியங்களை பார்த்து சீக்கிரத்திலே நான் முடிப்பதற்கு முயற்சி எடுக்கிறேன். லூக்கா 2:5-6 சீக்கிரம் வாசியுங்கள்.
கல்லியா நாட்டிலுள்ள நசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா, கலிலேயா நாட்டிலுள்ள நசரேத்து ஊரிலே, யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேமிலே என்ன நடந்தது? மரியாளுக்கு பிரசவ காலம் உண்டானது என்பதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. இதே மீகா பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா 5:2 வாசியுங்கள். மீகா 1078 பக்கம், மீகா 5:2 வாசியுங்கள்.
எப்பெத்திரா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயா உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஷ்டவேலை ஆளப்போற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய பூர்வத்தினுடையது.
ஆகையினாலே இயேசுவினுடைய பிறப்பு திடீரென்று ஒரு பக்கத்தில் எழுதப்பட்டவைகள் அல்ல, முன்பாகவே உரைக்கப்பட்டு காலங்களுக்கு வருஷங்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவனுடைய பிறப்பு எழுதப்பட்டது. ஒரு காலகட்டத்துக்கு பின்பதாக அது நிறைவேறுகிறதை நாம் தீர்க்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அச்சு வேறை நிறைவேறியது என்பதை எவராலும் மறைக்க முடியாதப்பா. இன்றைக்கு அநேக படித்தவர்கள், அல்லாவிட்டால் அதிக படித்தவர்கள், தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்து பிறக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள், எல்லாம் ஞானத்தினால் நிறைந்து நாம் பேசுகிறோம். ஆனால் சரித்திரம் வாய்ந்தவைகள், சரித்திரம் வாய்ந்தவைகளே, தீர்க்கமாக நிறைவேறியவைகள், தீர்க்கமாக நிறைவேறியதே, அதை நாம் மாற்ற முடியாது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம், பெத்லகேம் என்ற ஊர் இன்றைக்கும் அந்த தேசத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இவைகள் நேற்றும் இன்றும் வந்தவைகள் அல்ல. ஏசாயா 7:14 வாசிங்கள், சீக்கிரமாக வாசிங்கள். ஏசாயா 7:14, இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு நூற்றாண்டு காலங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டவைகள். வாசிங்கள்.
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இயேசு பிறப்பார், அது கன்னிகையின் வயிற்று நிலை பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாக என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருந்தது. அது மத்தேய சுவிசேஷத்திலே, மாற்றில் லூக்கா சுவிசேஷங்களிலே நிறைவேறுகிறதை இன்றைக்கு நாம் வாசித்த பக்கங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மரியாளுடைய வயிற்றிலே கிறிஸ்து பிறந்தார், கன்னியினுடைய வயிற்றிலே கிறிஸ்து பிறந்தார் என்பது வருஷங்களுக்கும் ஆண்டுகளுக்கும் முன்பதாக எழுதப்பட்டது என்று நிறைவேறுகிறது. அல்லாவிட்டால் நிறைவேறியது என்பதை நாம் மறுக்க முடியாது. வேதத்தை நாம் வாசிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஏனென்று சொல்லிச்சு நான், இதற்குள்ளே தீர்க்கமான வார்த்தைகள் ஏராளமாக இருக்கிறது. காலங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டவைகள் பல ஆண்டுகளுக்கு பின்பதாக நிறைவேறுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே எல்லாரும் மற்றவர்கள் பார்க்கிறது போல ஏதோ கிறிஸ்தவம் என்று சொல்லி பார்க்காதிருங்கள், ஏதோ சர்ச் என்று சொல்லி பார்க்காதிருங்கள். இது சரித்திரம் வாழ்ந்தவைகள். இன்னும் இந்த பூமியிலே நடக்க போகிற ஏராளமான காரியங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏராளமான காரியங்கள் இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவைகள் ஏராளமாக நிறைவேறிக்கொண்டு இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே பூமி தடுமாறிக்கொண்டு இருக்கிறது தெரியுமா? இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே எத்தனையோ அழிவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? இவைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய 2வது பகிரங்க வருகைக்கு அதில் ஆதாரமாக இருக்கிறது என்பதை குறித்தும் வேதத்திலே நாம் எழுதியிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையும் அநேகர் நம்பவில்லை, அநேகர் நம்பவில்லை. கிறிஸ்துவனுடைய பிறப்பை அநேகர் நம்பவில்லை. இன்றைக்கு இந்த பூமியில கிறிஸ்து வருகிறதை எவ்வளவு பேர் நம்பாமல் இருக்கிறார்களோ, அதே வண்ணமாகவே கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் நம்பாமல் அநேகர் இருந்தார்கள். அநேகர் கிறிஸ்து பிறந்தும் வளர்ந்தும் தாண்டான் தெய்வம் என்றதை நிரூபித்தும் நம்பாமல் இருந்த ஏராளமான கூட்டம் இருக்கிறது ஐயா. ஆகையினாலே இன்றைக்கு நீ கிறிஸ்துவை நம்பாமல் இருக்கலாம், தெய்வத்தை நம்பாமல் இருக்கலாம், உன்னை போல பலர் நம்பாமல் இருந்தார்கள். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, கிறிஸ்து வருகிறதை உன் அவம நம்பிக்கை மாற்றவே முடியாது. கிறிஸ்து திரும்ப வரப்போகிறதை உன்னுடைய அவநம்பிக்கை மாற்றவே முடியாது. ஒரு நாள் தெய்வம் வருகிறது, வருகிறது தான். வெளியிலே லைட் போட்டு நீ உன் வாழ்க்கையிலே லைட்டை ஏற்றுவதற்கு முயற்சி எடு. வெளியிலே லைட்டுகளை போட்டு பார்த்து வடிவு பார்க்கிற நீ உன் வாழ்க்கையின் உள்ளான புறத்திலே லைட்டுகளை போட்டு வடிவு பார்க்க கற்றுக்கொள். இல்லையோ கிறிஸ்து வருகிற அந்த நாளிலே, தெய்வம் வருகிற அந்த நாளிலே உன் வாழ்க்கை கண்ணீரிலே முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், வாழ்ந்தார், என்னையா செய்தார். வாசிங்கள் அப்போஸ்தலர் 10:38 வாசிங்கள். அப்போஸ்தலர் 10:38 சீக்கிரமாக வாசிங்கள்.
நசரேயனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்வராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றித் திரிந்தார்.
இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், அநேகத்தை நான் சொல்லுவேன். என் வாழ்க்கையிலே நடந்தவைகள், இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே நடந்தவைகளை குறித்து பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் வேதத்தில் இருந்து ரெண்டு காரியத்தை நான் பார்த்து சீக்கிரத்திலே முடித்துவிட விரும்புகிறேன். அந்த வார்த்தையை திரும்பி வாசிங்க.
நசரேயனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 வருஷ வாழ்க்கையிலே 3.5 வருஷ ஊழியத்தில் என்ன செய்தார் தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசுவினுடைய நோக்கம் முழுவதுமே நன்மை செய்வதாக இருந்தது. யார் இயேசுவினிடத்தில் வந்தாலும் நடந்தது என்ன? நன்மை செய்தார், குறைவுகளை நீக்கிவிட்டார். இன்றைக்கு நன்மைக்கு காலமில்லாத ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா இன்றைக்கு அநேக இடத்துல போய் ஐயா உன் குடியை விட்டுடு, உன் குடியை விட்டுடு, உனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்பா, தெய்வத்தை நம்பு என்று சொல்லிச்சுனா அதுல ஒரு நம்பிக்கையே கிடையாது. பாரு, நன்மைக்கு இடமில்லாத ஒரு காலத்துல இருக்கிற. ஆனா இயேசு என்ன செய்தா தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தாரா. 3.5 வருஷ ஊழியத்திலே ஆண்டவர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளமானது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக சொல்லி கிறிஸ்துவனுடைய பிறப்பு அப்படி இருந்ததப்பா. பிசாசின் கையில இருந்து இயேசு அநேகரை விடுவித்தார். இது அநேகருக்கு இந்த பூமியிலே சவாலான காரியம். இன்றைக்கு வளவள 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 என்று சொல்லி தத்துவங்கள் பேசுகிறார்கள், பக்திமான்களாய் பேசுகிறார்கள். ஆனால் பிசாசின் பிள்ளை சூன்யத்திற்கோ பதில் இல்லாமல் அலைகிற உலகம் இது. இன்றைக்கு அநேகர் பிள்ளை சூன்ய கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். 100 ஆண்டு காலங்களாக பின்தடுகிற சாபங்களை முறிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவண்டை வா, உனக்கு சுகம் இருக்கிறது என்று சொன்னால் அவைகளை நம்புவதற்கு நம்பிக்கை இல்லாத உலகமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்பாக பிசாசு நடுங்குகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பில்லுசூன்ய கட்டுக்களே ஜனங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பில்லுசூன்யம் யாரையா கட்டுகிறார்கள்? ஒரு ஜனம் இன்னும் ஒரு ஜனத்துக்கு விரோதமாக கட்டுகிறது, ஒரு கூட்டம் இன்னும் ஒரு குரோதமாக கட்டுகிறது. கேட்டால் அதற்கு பதில் இல்லை, ஏன் செய்கிறீர்கள் அப்படித்தான். ஆனால் அவுட்பதற்கு ஆக்கள் கிடையாது. ஆனால் இயேசுவின் நாமத்திலே பில்லுசூன்ய ஆவிகளை கடந்து கொள்ளுகிற பொழுது அது கதறிக்கொண்டு போகிறதை நம் கண்கள் காண்கிறதே, நம் கண்கள் காண்கிறதே. அநேகர் என்னுடைய வாழ்க்கையிலே நாம் கண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? பிசாசின் பிடிகளிலே வாழ்ந்தவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்பற்றி இன்றைக்கு தேவனுக்குள்ளே வாழுகிறார்கள். இதற்கு என்ன சொல்ல போகிறாய்? இயேசு இல்லை என்று சொல்ல போகிறாயா? இயேசு பிறக்கில்லை என்று சொல்ல போகிறாயா? இயேசுவின் நாமம் இல்லை என்று சொல்ல போகிறாயா? இல்ல தெய்வம் இல்லை என்று சொல்ல போகிறாயா? பில்லிசோனியை கட்டுக்கிழக்கு உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு பதில் கிடையாது. அநேகர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள், காசுகளை கொட்டுகிறார்கள், பில்லிசூன்யம் போகணும், சாபம் போகணும், ஒன்றுமே போகாதப்பா. அநேகர் இன்னொரு நம்பிக்கை செய்கிறார்கள், நன்மை செய்கிறபடியினாலே பாவம் நீங்கிவிடும், நன்மை செய்கிறபடியினாலே பில்லிசூன்யம் போய்விடும், ஏழைகளுக்கு சாப்பாடு போடுகிறதுனால ஒன்றுமாகாதையா, ஒன்றுமாகாது. தேவனை நம்புகிற ஒரு மனுஷனுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்க வேண்டியது கடமையாகும். இவைகளை வைத்து நாம் சொல்ல முடியாது, என் பாவம் போகிறது, என் பில்லிசூன்யம் போகிறது, என் முதியோர்கள் செய்த பாவம் போகிறதுன்னு சொல்லி நல்லது செய்கிறதுனாலே போகும் என்று சொல்லி கனவு காணாதிருங்கள். பிசாசின் கட்டுக்கள்ல இருந்தவர்களை இயேசு என்ன செய்தார் தெரியுமா, விடுவித்தார். ஐயா, கிறிஸ்து பிறந்ததுனாலே கிடைத்த மகாபெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா, என் வாழ்விலே பிசாசு நுழையாதபடிக்கு தேவன் என்னை பாதுகாத்துக் கொண்டார். நம் பிள்ளைகளுடைய வாழ்விலே பிசாசு நுழைந்து விளையாடாதபடிக்கு தேவன் அதை பாதுகாத்துக் கொண்டார். ஒரு சம்பவத்தை வாசிப்போமா, லூக்கா 8:26 வாசிங்கள். லூக்கா 8:26 கவனித்து கேளுங்கள்.
பின்பு கல்லியாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்குறவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலுட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவ குமாரனே, எனக்கும்
என்ன என்று சொல்லி கேட்டேன். இங்க பாத்தீங்கன்னு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து படவில இருந்து கீழே இறங்கின பொழுது பல ஆண்டு காலமாக பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷன் இயேசுவண்டை ஓடி வருகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வந்து கேட்டது என்ன தெரியுமா, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை. இன்னைக்கு இந்த டிராமா நல்லா இருந்துச்சு பாருங்க, இந்த டிராமா நல்லா இருந்துச்சு பாருங்க இல்லையா, உமக்கும் எனக்கும் என்ன ஆண்டவரே. பல ஆண்டு காலமாக பிசாசுன இன்றைக்கு பல ஆண்டு சில இங்க பாருங்க, சில வியாதிகளுக்கு மருந்து கிடையாது வழங்குறதா, சில அநேகர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா, பிசாசினாலே பிடிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுத்து நிப்பாட்டலாம்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். மருத்துவத்தின் எல்லைகள் எல்லையிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக, இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக விடுகிற பொழுது அது அலக்கழிந்து ஓடுகிறது பாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இருவரை நம்முடைய சபையிலே கொண்டு வந்தார்கள். நித்திரை இல்லை, இரவிலே நித்திரை இல்லை, நித்திரை குறைவு, நித்திரை இல்லை, கெட்ட கனவுகள் வருகிறது. ஆண்டாண்டு காலமாக கெட்ட கனவுகள் வருகிறது. இரவிலே படுக்கிற பொழுது பயமாக இருக்கிறது. மருந்து இல்லப்பா, மருந்து கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிற பொழுது பிசாசுகள் ஓடுகிறது. ஐயா, இதுவே கிறிஸ்து வந்ததின் நமக்கு கிடைத்த ஒரு நன்மையா. நம்முடைய பாவ மன்னிப்பை குறித்து நான் பேசல, நம்முடைய ரட்சிப்பை குறித்து நான் பேசல. ஆனால் இன்றைக்கு உலகத்திலே அநேகர் மறந்தே இல்லாமல் அலைகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, பில்லிசூனிய கட்டுக்கள், சாபத்தின் கட்டுக்கள், பாவத்தின் கட்டுக்கள், இவைகளுக்கு மருந்தில்லை. ஐயா, இயேசுவின் நாமத்தில் பிசாசே போன்ற பொழுது அலைக்கழிகிறது. எப்படி அப்பா நடக்கிறது, தெய்வம் இல்லை என்று சொன்னால் அது அலைக்கழிய வேண்டிய அவசியம் இல்லையே, அது கூக்குரிட வேண்டிய அவசியம் இல்லையே, அது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. என் பேரை சொன்னா பிசாசு போகாது பாரு. இந்த பூமியில் இருக்கிற நூற்றுக்கணக்கான பரிசுத்த வாங்கடி பேரையும் கொண்டு வந்து சொல்லுங்க, பிசாசு போகாது. ஆனா இயேசுவின் நாமத்தை சொல்லையா, உன் பெயருக்கும் இயேசுவின் பெயருக்கும் வித்தியாசத்தை உடனே காண முடியும். அநேக பிசாசுகளை இயேசு விரட்டினார். இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறது எவராலும் மாற்றவே மாற்ற முடியாது, மாற்றவே மாற்ற முடியாது. பலருடைய வாழ்க்கையிலே பல ஆண்டு காலங்களாக தொடர்கிற சாபங்களை முறிக்க விரும்புகிறார்கள், ஆனா முடியல. சில வாலிபர்களுக்கு இவைகள் குறித்து தெரியாது, சாபமா தெரியாது. ஆனா முதிந்தவர்களுக்கு சாபம் என்னன்னு சொல்லி நன்றி தெரியும் பாருங்க. அது ஆண்டாண்டு காலமாக சந்ததி சந்ததியாக செயல்படுகிற பாவத்தினூடாக உருவாக்கப்படுகிற ஒரு சங்கிலி. அவைகளை லேசிலே உடைக்க முடியாது, அவைகளை லேசிலே உன் வாழ்க்கையில இருந்து அகற்றிவிட முடியாது. அதற்கு மருந்து தேவை. உன் டாக்டர் இடத்துல மருந்து கிடையாதப்பா, இயேசுவின் நாமத்தை சொல்லு, பிசாசு நடுங்கும், உன் சாபங்கள் ஒட்டைக்கப்பட்டு போகிறதை உன் உள்ளத்திலே நீ அனு உணர்கிறதா இருக்கும், உணர்ந்து ருசிக்கிறதை நீயே சொல்ல. நமக்கு அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம், ஜெபம் பண்ணி முடித்த பொழுது, இயேசுவின் நாமத்திலே கடிந்த பொழுது, ஒரு நாளும் இல்லாத ஒரு சமாதானம் எனக்கு இப்பொழுது இருக்கிறது என்றதை நாம் அநேகருடைய வாயினூடாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கிறது, இதுவரைக்கும் இருந்ததில்லை. எப்படி இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ஜபித்த பொழுது இப்படி உருவாகி இருக்கிறது என்பதை அநேகர் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம் ஐயா. அதனாலே இயேசு வாழுகிறார் என்பதை நாம் அடித்து சொல்லுகிறோம், வாழ்ந்து சொல்லுகிறோம், ருசித்து சொல்லுகிறோம். அநேகர் இந்த பூமியிலே அடிமைகளாகி இருக்கிறார்களே, அநேகர் குடி குடி என்று குடிக்கிறார்கள். அநேகருக்கு கிறிஸ்துமஸ் என்று சொல்லிச்சுன்னா குடித்தல் என்று அர்த்தமா? தாங்களே அவர்கள் முடிசூட்டி வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கும் குடித்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கிறிஸ்துமஸுக்கும் குடித்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. குடித்தலுக்கும் ஆரகோரமான கொண்டாட்டத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அதனாலே பைபிள் தெரியாமல் நாம் கிறிஸ்தவத்தை கொண்டாடக்கூடாது. வேதத்தின் கருப்பொருள் தெரியாமல் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது. பிசாசின் பிடியில இருந்து இயேசு விடுவித்தார். பாருங்க, இயேசு வந்ததுனாலே நடந்தது ஒரு கர். அதுக்கு இந்த மனுஷன் அவன் இருந்தது எங்க தெரியுமா? சுடலையில இருந்தான், சுடுகாட்டில் இருந்தான். பிசாசு பிடித்தவர்கள் இங்கதான் கூடுதலாக தனிமையை நாடுவார்கள், தனிமையில் போயிருப்பார்கள். உடம்புகளே சட்டைகள் போட்டுக்கொள்ள மாட்டார்கள், கிழித்தறிந்து விடுவார்கள். இப்படி ஆயிரக்கணக்கான பேரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது மாற்றமே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வாழ்க்கையாக திரும்புகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதே சம்பவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படவை விட்டு வெளியே வந்த பொழுது ஒருத்தன் ஓடி வருகிறான், கால கால ஆண்டாக அடிமையாக இருக்கிறேன் நான் குடிக்கு, அடிமையாக இருக்கிறேன் நான் இதற்கு, நித்திரை வரவில்லை, நித்திரை போகவில்லை என்று சொல்லி புலம்புகிற ஜனக்கூட்டம் இன்றைக்கு எத்தனை தெரியுமா? ஐயா நல்லதை பேசுகிற நீ, தத்துவத்தை பேசுகிற நீ, சரித்திரத்தை பேசுகிற நீ, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உன்னிடத்திலே பதில் இருக்கிறதா? ஒரு மனுஷனுடைய சிந்தனையும் ஒரு மனுஷனுடைய பலமும் ஒரு எல்லை வரைக்கும் தான் என்பதை தயவு செய்து நம்புங்கப்பா. ஒரு டாக்டருடைய மருத்துவமும் ஒரு எல்லை வரைக்கும் தான் என்பதை நான் நம்ப வேண்டும். பிசாசில் இருந்து விடுதலையை கொடுத்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சீக்கிரத்திலே நான் பார்த்து கடந்து சென்று விடுகிறேன். லூக்கா 8:40 வசனத்திலிருந்து வாசிங்க. 40 வசனத்திலிருந்து 8, லூக்கா 8:40 வசனத்திலிருந்து வாசிங்கள். 43 வாசிங்க. 43 வாசிங்க.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுகளாய் இருந்து தன் ஆசையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாயிலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு, அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே திரளான ஜனங்கள் கூட்டம் சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
48 வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. 12 வருஷமாக ஒரு ஸ்திரீக்கு விட முடியாத ஒரு வருத்தம் பாருங்க. 12 வருஷம். இன்றைக்கு வருத்தம் இல்லாதவர்கள் சிம்பிளாக கதைச்சிட்டு போயிருவோம் பாருங்க. எனக்கு வருத்தம் இல்லை பாருங்க, மற்றதை குறிச்சு சும்மா கதைச்சிட்டு போயிருவோம், நாலு நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு போறோம். வருத்தம் இருக்கிறவனுக்கு தாயாதருடைய நோ தெரியும். எனக்கு தெரியாது. நாம நல்லா கதைத்து விட்டு போய்விடுவோம். நல்லது கதைப்போம், கெட்டது கதைப்போம், எல்லாமே கதைப்போம். 12 வருஷமாக விடாப்பிடியான வருத்தம், விடாப்பிடியான வருத்தம். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நம் வாழ்க்கையிலே பணம் இருந்து விட்டால் எல்லாம் முடிந்து விடும், எல்லாம் சரியாக விடும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஐயா மருத்துவத்திலே வலிமை வாய்ந்த தேசத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தேசத்திலையும் டாக்டர்ஸ் கடைசியாக என்ன தெரியுமா சொல்றாங்க? மேலே பாருங்கன்னு சொல்லி கைவிரித்து காட்டுதே. என் கண்களுடாக நான் பல தடவை பார்த்திருக்கிறேன், பல தடவை பார்த்திருக்கிறேன். பணம் இருந்து விட்டால் வாழ்வு சரியாக விடும் என்று சொல்லி நினைக்கிறோம். உனக்கு நான் சொல்லுகிறேன், உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. படிப்பு இருந்து விட்டால் என் வாழ்க்கையில எல்லாம் சந்தித்து விட்டேன் என்று சொல்லி நினைத்து விட்டால் உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். உனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, தெய்வம் என்பதை மறந்து விடாதே. பணம் இல்லாமல் ஒரு மனுஷன் பரலோகம் செல்லலாம், பட்டம் இல்லாமலும் ஒரு மனுஷன் பரலோகம் செல்லலாம். பணமும் பட்டமும் இருந்து தெய்வம் இல்லாமல் ஒரு மனுஷன் பரலோகம் செல்ல முடியாது. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமே ஆனால் அதை மாட்டிக்கள். கிறிஸ்து சும்மா வரவில்லை, இயேசு சும்மா வரவில்லை, ஆண்டவர் சும்மா வரவில்லை. உன்னையும் என்னையும் அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக 12 வருஷமாக ஐயா அவருடைய சொந்தம் அவளை கைவிட்டது ஒரு நிலைமை, அவருடைய உறவு அவளை கைவிட்ட ஒரு நிலைமை, நண்பத்துவம் அநேகர் நண்பர்களை வைத்து பெருசாக புலம்புவார்கள். எனக்கு நண்பன் இருக்கிறான், என்னுடைய நண்பன் உயிர் நண்பன் இருக்கிறான் என்று சொல்லி. சொந்தமும் பந்தமும் கைவிடுகிற இந்த காலத்திலே உன் நண்பன் எங்கேயா? சொந்தம் கைவிட்டது, உறவு கைவிட்டது, நண்பன் கைவிட்டான். கடைசியிலே பணம் எல்லாவற்றையும், அந்த அதில் எழுதப்பட்டிருக்க அந்த ஸ்திரி பணம் எல்லாவற்றையும் கொண்டு போய் செலவழித்தாளா? செலவழித்து விட்டால் மருத்துவமும் கைவிட்ட நிலைமை இது. அந்த நேரத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாலோ என்னவோ, இயேசு வண்டி நான் போகணும், அவர் ஒரு விஷயம் நான் தொடணும் பாருங்க, நான் படுகிற கஷ்டமும் நான் படுகிற துன்பமும் இரவிலே சமாதானம் இல்லாமல் புலம்புகிற ஒரு புலம்பலும் எனக்கு மாத்திருந்தா ஐயா தெரியும். கூட்டத்தின் மத்தியிலே சிரித்துக் கொண்டு நடக்க கற்றுக்கொண்டே ஐயா, ஆனால் 4 சுவருக்குள்ளே இருக்கிற பொழுது என் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதுதான் தேவனுக்கு முக்கியமானது. அவரை நான் எப்படியாவது சந்திக்க வேண்டும், அந்த இயேசுவை நான் தொட வேண்டும் என்று சொல்லி புலம்பின இந்த ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புறப்படுகிறார், புறப்படுகிறார். பணம் என்னை கைவிட்டு விட்டது, படிப்பு என்னை கைவிட்டு விட்டது, சொந்தம் என்னை கைவிட்டு விட்டது. ஆண்டவர் அந்த இயேசு என்னை கைவிடவே கூடாது என்று சொல்லி நான் முதல்லையும் சொன்னேன், திரும்பி சொல்றேன் பாருங்க. பணம், படிப்பு, அந்தஸ்து, நண்பத்துவம், பலம் எல்லாம் இருக்கிற பொழுது தெய்வத்தை யாரும் தேட மாட்டார்கள். தெய்வம் எனக்கு அப்பொழுது தேவையில்லை. சந்தோஷமாக இருக்கிற பொழுது தெய்வம் எனக்கு தேவையில்லை. ஆனால் சடுதியிலே காரியங்கள் நடக்கும் ஐயா, சடுதியிலே காரியங்கள் நடக்கும். நீ நினையாத வேளைகள்ல சடுதியிலே வாழ்க்கையிலே நடக்கக்கூடாதவைகள் நடக்கிறது. அந்த நேரத்தில் தெய்வம் உனக்கு தேவை என்பதை நீ மறந்து விடாதே, மறந்து விடாதே. அது நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். துன்பங்களும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையை நெருக்குகிற பொழுது நாம் தெய்வத்தை நே தேடுகிற ஒரு சமயமாக அது இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம், என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, எல்லாம் இருக்கிற பொழுது தெய்வத்தை நான் தேடுகிறதல்ல. ஆனால் எல்லாம் என்னை நெருக்குகிற பொழுது, எல்லாம் என்னை நெருக்குகிற பொழுது நான் தெய்வத்தை தேடுகிறேன். நான் தெய்வத்தை தேட என்னை விட்டுக் கொடுக்கிறேன். தெய்வத்தை தேட நான் முயற்சி எடுக்கிறேன் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததினாலே பிசாசில் இருந்து நமக்கு விடுதலை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததினாலே நமக்கு வியாதிகளில் இருந்து நமக்கு விடுதலை. 3வது காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் வார்த்தையினாக. மரியாளிடத்திலே தூதன் வந்து என்ன தெரியுமா சொன்னான், கிருபை பெற்றபடியே நீ வாழ்கின்ற பொழுது. கடைசியிலே மரியாள் என்ன தெரியுமா சொன்னால், என்ன தெரியுமா சொன்னால், நான் ஆண்டவருக்கு அடிமை. கிருபையும் அடிமையும் எங்கே ஒன்று சேருகிறதோ அங்கே தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்ய இலகுவாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். அநேகர் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம், தேவ சித்தத்தை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறோம், ஆனால் தேவ சித்தத்துக்கு எங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பது அல்ல. தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் கிருபையும் அடிமையும் ஒன்றிணைக்கப்படுகிற பொழுது தேவன் தன்னுடைய காரியத்தை செய்ய அது இலகுவாக இருக்கும். ஏன் தெரியுமா? மரியாள் தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக மரியாள் என்ன தெரியுமா கேட்டால், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? இந்த பாருங்க, அநேகருக்கு இதையும் விளக்கணும் பாருங்க. இன்றைக்கு மரியாளை நாம் நல்ல உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறோம். அவள் பெரிய ஒரு சலாக்கியம் பெற்ற ஒரு பெண்மணி. ஆனாலும் அந்த மரியாளும் தேவனுடைய சமூகத்திலே தேவகுமாரனை பிட்டெடுப்பதற்கு கிருபையை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்பதை நாம் மறந்து கொள்ளக்கூடாது. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஆகையினாலே கிருபையும் அடிமையும் இணைகிற பொழுது தேவ சமூகத்திலே தேவராட்சியத்திலே தேவ காரியத்தை செய்வதற்கு மிகவும் மிகவும் இலகுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினாலே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நீங்களும் நானும் கொண்டாடாமல் வேறு யாரும் கொண்டாட முடியாது. கிறிஸ்து வந்ததினாலே ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், பரலோகத்துக்கு வழி, பிதாவை காணக்கூடிய சித்தம், விருப்பம், அதே வேளைகளிலே பிசாசில் இருந்து விடுதலை, வருத்தம் வியாதிகளில் இருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். இதற்காகவே கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து வந்தது ஏதோ நானும் நீயும் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு அல்ல, நேற்று இன்றைக்கு எழுதப்பட்ட புத்தகமும் அல்ல. சரித்திரபூர்வமாக நூற்றாண்டு காலத்துக்கு முன்பதாகவே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. முதலாவது வருகையை இழந்து போனது போல நாமும் அவருடைய அடுத்த பகிரங்க வருகையை இழந்து போகாத படிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாகியிருப்போம். இன்றைக்கு உலகம் சுத்துகிறது, நாசா சுத்துகிறது, இவர்களெல்லாம் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? உலகம் எப்பொழுது அழியும், இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்பதே அவருடைய கேள்வியாகும். அவருடைய கேள்வி மிகப்பெரிய கேள்வி, உலகம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்பதுதான் கேள்வி. ஏன்னு சொல்லிச்சினால் வேதம் சொல்லுகிறது இந்த பூமி ஒரு நாள் முழுவதும் அழிக்கப்படுவது, அழிக்கப்படுவதே, அது மாற முடியாது. ஹல்லேலூயா. தேவனி சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே.